நேயர்களுக்கு வணக்கம். டி டபிள்யூ ஆர் நேயர்களாகிய உங்களை இந்த காலை வேளையில் இந்த வானொலி மூலமாக தொடர்பு கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம்.
ஆராதிப்பேன் இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன் இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். கரம் வல்லமை அறிந்தோருமை போற்றுவார் துதிப்பார் அல்லேலூயா. கரம் வல்லமை அறிந்தோருமை போற்றுவார் துதிப்பார் அல்லேலூயா. ரத்தமான தண்ணீர் ரசமானதுவே, ரத்தமான தண்ணீர் ரசமானதுவே, அச்சயம் செய்தவர் இன்று என் ரட்சகர். தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன் இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன் இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். துதிப்பார் அல்லேலூயா. கரம் காயங்கள் கண்டோருமை போற்றுவார் துதிப்பார் அல்லேலூயா. காணக்கூடாதவர் கல்வாரி தோன்றினார், காணக்கூடாதவர் கல்வாரி தோன்றினார், ருசித்தோ கூறுவார் இயேசுவே ஆண்டவர். தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன் இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன் இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். கரம் இவளை உணர் ஒருமை போற்றுவார் துதிப்பார் அல்லேலூயா. கரம் இவளை உணர் ஒருமை போற்றுவார் துதிப்பார் அல்லேலூயா. மாறிடும் உலகில் மாறாதவர் நீரே, மாறிடும் உலகில் மாறாதவர் நீரே, உம்மை அறிந்தவர் குருவார் ஸ்தோத்திரம். தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன் இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன் இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன்.
வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றுதான் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் புதிதாய் கேட்பவர்களாக இருப்பீர்களானால் உங்களை அன்புடன் இவ்வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.
கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே, இன்று நாம் மத்திய எழுதின சுவிசேஷம் 27 அதிகாரத்தை சிந்திக்கப் போகிறோம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைவது தொடர்பான நிகழ்ச்சியை பார்க்கிறோம். சென்னகிரிப் சங்கமானது இயேசு கிறிஸ்துவை பிலாத்துவினிடத்திலே ஒப்புவிக்கிறது. இந்த அதிகாரத்திலேதான் யூதாஸ் தான் செய்தது தவறு என்பதை உணர்ந்து கொள்வதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பிலாத்தின் முன்னதாக விசாரிக்கப்படுகிறார். பரபாஸ் விடுதலை செய்யப்படுகிறான். இயேசு சிலுவையிலே அடிக்கப்படுகிறார், மரிக்கிறார், ஆகவே அடக்கம் செய்கிறார்கள். அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையானது முத்திரையிடப்பட்டு காவல் வைக்கப்படுகிறது. சுவிசேஷ செய்தியின் மத்திய உண்மை பகுதிக்கு இப்பொழுது நாம் வருகிறோம். அதுதான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்படுதல். அப்போஸ்தலனாய பரிசுத்த பவுல் கொரிந்து சபையாருக்கு நற்செய்தியை விளக்கி காண்பிக்கும் பொழுது இவ்வாறாக சொல்லியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 15:3 பாருங்கள். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த நிகழ்ச்சியை குறித்துதான் இப்பொழுது நாம் சிந்திக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அடித்த நிகழ்ச்சியை அப்படியே மத்தேயு எழுதவில்லை. உண்மையை சொல்லப்போனால் எந்த சுவிசேஷ எழுத்தாளரும் அவ்வாறு எழுதவில்லை. சிலுவை சுற்றிலும் என்ன நடைபெற்றது என்பதைத்தான் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற சில எழுத்தாளர்கள் வேத புத்தகத்திலே சொல்லப்படாத ஆனால் இயேசு கிறிஸ்துவின் கரத்திலே எப்படி ஆணையடிக்கப்பட்டது, எப்படி இரத்தம் வடிந்தது என்றெல்லாம் விவரித்து எழுதுகிறார்கள். பரிசுத்த ஆவியினாலே எழுதப்பட்டிருக்கிற இந்த சரித்திரத்தை பார்க்கும்பொழுது தேவன் இருளான ஒரு போர்வையை இயேசு கிறிஸ்துவின் மேலே அவர் சிலுவையிலே இருக்கும்பொழுது கடைசி 3 மணி நேரங்களிலே போர்த்துவது போன்று தெரிகிறது. இது மனிதனுடைய அறிவுக்கு எட்டாத ஒரு நிகழ்ச்சி. இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளுக்கு நாம் விபரம் சொல்ல முடியாது. இது பரலோக தேவனுக்கும் உலகத்திலே சிலுவையிலே தொங்கும் மனுஷகுமாரனுக்கும் இடையிலே மட்டும் அறிந்த ஒரு நிகழ்ச்சி, ஒரு பரிமாற்றம். தேவ ஆட்டுக்குட்டியானவர் உலகத்தின் பாவத்தை எடுத்து போடுவதற்காக சிலுவை என்னும் பலிபீடத்திலே காணிக்கையாக பலியிடப்பட்டார். இதை குறித்து மத்தேயு எழுதும்பொழுது மிகச் சில வார்த்தைகளிலே அவரை சிலுவையிலே அறைந்த பின்பு என்று எழுதுகிறார். கெத்செமனே தோட்டத்திலே இரவிலே இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்ட பின்னர் அடுத்த நாள் காலையிலே என்ன நடைபெற்றது என்பதை இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியனான காய்பாவுக்கு முன்னதாகவும் மூப்பர்களுக்கு முன்னதாகவும் கொண்டுவரப்பட்டு பொய் சாட்சிகளை அவர் முன்னாலே நிறுத்தி அவரை அடித்து அவரை வேடிக்கையாக்கினார்கள். அது மட்டுமல்ல, அந்த இரவிலே பேதுருவும் இயேசுவை மறுதளித்தான். மத்தேயு 27:1 பாருங்கள். விடியற்காலமான போது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி, இப்பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக ஒரு குற்றச்சாட்டை ஏற்படுத்தி அவரை உயர் நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்கிறார்கள். ரோம அரசாட்சியிலே ரோமருடைய நீதிமன்றத்திலே அவர்கள் கொண்டு போகிற வழக்கு செல்லும் என்று எண்ணுகிறார்கள். வசனம் 2, அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொந்தி பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். பிலாத்துவுக்கு எருசலேமிலே ஒரு அரண்மனை இருந்தது. மத்திய தரை கடலிலே உள்ள செசரியாவிலேதான் அவனுடைய தலைமையகம் இருந்தாலும் அவன் எருசலேமிலே கூடியிருந்தான். ஏன் அந்த குறிப்பிட்ட காலத்திலே அவன் அங்கே இருந்தான் என்றால், பஸ்கா பண்டிகையின் காலத்திலே வெவ்வேறு இடங்களிலிருந்து யூதர்கள் அங்கே கூடி வருவார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலே கூட்டம் அதிகமாக இருக்கும். பல வேளைகளிலே அங்கே பிரச்சனைகள் கலவரங்கள் உண்டாயிருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட எந்த நிகழ்ச்சியும் நடைபெறாதபடி தடுப்பதற்காக அங்கே அவன் வந்திருந்தான். வசனம் 3 பாருங்கள். அப்பொழுது அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதைக் கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசையும் பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, அருமையானவர்களே கவனித்தீர்களா, யூதாஸ் காரியோத்து அங்கே வரும்பொழுதும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அங்கேதான் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பிலாத்துவினிடத்திலே கூட்டிக் கொண்டு போகும்பொழுதுதான் பிரதான ஆசாரியர் மூப்பர் எல்லாரும் சேர்ந்துதான் போகிறார்கள். அப்பொழுது அங்கே யூதாஸ் வருகிறான். இப்படி அங்கே வந்த யூதாஸ் ஏன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்த்து மன்னிப்பு கேட்கவில்லை? அப்படி அவன் மன்னிப்பு கேட்பதற்கு பதிலாக அந்த சமய தலைவரிடத்திலே அவன் பேசுகிறான். வசனம் 4 என்ன சொல்கிறது? குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்ததனால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள் எங்களுக்கென்ன, அது உன் பாடு என்றார்கள். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், நாங்கள் எதிர்பார்த்த வேலையை நீ செய்து முடித்து விட்டாய். யாரை பிடிக்க வேண்டுமென்று நாங்கள் அலைந்தோமோ அவரை பிடித்து விட்டோம். நீ செய்த வேலைக்கான பணத்தையும் உனக்கு கொடுத்து விட்டோம். இனி நீ எங்களுக்கு எந்த வகையிலும் தேவையில்லை என்பது போல பேசினார்கள். வசனம் 5, அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நாண்டு கொண்டு செத்தான். தேவாலயத்தின் பகுதியை விட்டு அவன் தூரமாய் போய் தற்கொலை செய்து கொள்கிறான். அருமையான சகோதரனை சகோதரியே, இப்படி தவறான முடிவு எடுத்த யூதாஸ் காரியோத்து அந்த நேரத்திலே கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்த்து மன்னிப்பு கேட்டிருப்பான் என்றால் அவன் மன்னிப்பை பெற்றிருப்பான். அவரும் அவனை பார்த்து, சிநேகிதனே, நான் உன்னை மன்னிக்கிறேன் என்றுதான் கூறியிருப்பார். வசனம் 6 பாருங்கள். பிரதான ஆசாரியர் அந்த வெள்ளிக்காசை எடுத்து, இது இரத்த கிரயமானதால் காணிக்கை பெட்டியிலே இதை போடலாகாது என்று சொல்லி, கவனித்தீர்களா, இவ்வளவு பயபக்தியோடு நடந்து கொள்வது போல செயல்படுகிறார்கள். இது இரத்த சம்பந்தமாக இருந்ததினாலே காணிக்கை பெட்டியிலே போடக்கூடாது என்று சொல்கிறார்கள். ஆனால் எனக்கு பிரியமான சகோதரனை சகோதரியே, குற்றமுள்ள இரத்தத்தைப் போல இயேசுவின் இரத்தத்தை குறித்து பேசிய அவர்களுக்காகவும் இயேசு சிலுவையிலே தனது இரத்தத்தை சிந்தினார். 7-8 வசனங்களை பாருங்கள். ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள். இது நிமித்தம் அந்த நிலம் இந்நாள் வரைக்கும் இரத்த நிலம் எனப்படுகிறது. இந்த சம்பவம் இவ்வாறு நடக்கும் என்று பல 100 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தீர்க்கதரிசியினாலே உரைக்கப்பட்டிருக்கிறது. 9-10 வசனங்களை பாருங்கள். இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு கிரயமாகிய 30 வெள்ளிக்காசை அவர்கள் எடுத்து, கர்த்தர் எனக்கு கற்பித்தபடி கொய்யவனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. அருமையானவர்களே, எரேமியா 18 அதிகாரம் 4 வசனங்களிலே கர்த்தர் எரேமியாவை கொய்யவன் வீட்டிற்கு அனுப்புகிறதை குறித்துதான் வாசிக்கிறோம். மேலும் சகரியா 11 அதிகாரம் 12-13 வசனங்களிலே இந்த 30 வெள்ளிக்காசை குறித்தும், நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு 30 வெள்ளிக்காசு என்பதை குறித்தும், கர்த்தருடைய ஆலயத்திலே எரிந்து விடப்பட்டதை குறித்தும் வாசிக்கிறோம். ஆனால் ஏன் மத்தேயு இந்த வார்த்தைகளை எரேமியா சொன்னதாக சொல்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே இருந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்களின் வரிசையிலே முதலாவதாக எரேமியாவின் புத்தகம் காணப்பட்டது. எனவே தீர்க்க தரிசனங்களை மொத்தமாக சொல்லும்பொழுதும் எரேமியா என்றே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இங்கே முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், யூதாஸ் அந்த 30 வெள்ளிக்காசை திரும்ப செலுத்தும்பொழுது அந்த இடத்திலேயே இயேசு கிறிஸ்து இருந்தார். அவர் மரணத்தை நோக்கி போய்க் கொண்டிருந்தார். இந்த யூதாசுக்காகவும் மரிக்கத்தான் சென்று கொண்டிருந்தார். கெத்செமனே தோட்டத்திலேயே யூதாஸ் மனம் திரும்புவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தார். எனவேதான் சிநேகிதனை, நீ என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்று கேட்டார். இப்பொழுது தன் குற்றத்தை உணர்ந்த பின்னரும் மூப்பர்களையும் பிரதான ஆசாரியர்களையும் தேடி வந்த அவன் அந்த நேரத்திலே இயேசு கிறிஸ்துவை தேடி வந்திருப்பான் என்றால் அவன் மன்னிப்பை பெற்றிருப்பான். தொடர்ந்து வருகிற வசனங்களிலே பிலாத்து இயேசுவை கேள்வி கேட்பதை பார்க்கிறோம். வசனம் 11, இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார். தேசாதிபதி அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். யூத மத தலைவர்கள் இயேசு தேவதூஷணம் சொன்னார் என்பதனாலே அவரை ஒழித்து கட்ட திட்டமிட்டார்கள். ஞாபகம் இருக்கிறதா, கடந்த அதிகாரத்தை நாம் பார்க்கும்பொழுது, நீர் தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து தானா, அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவனின் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்று பிரதான ஆசாரியன் கேட்டான். அதற்கு, நீர் சொல்லுகிறபடிதான் என்றுதான் இயேசுவும் மறு உத்தரவு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து அதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை. மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரசத்திலே வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றும் கூறினார். அந்த யூத தலைவர்களுக்கு இதுதான் தேவதூஷணம். இந்த காரணத்திற்காகவே அவர் மேலே அவர்கள் கல்லெறிந்து அவரை கொன்றிருப்பார்கள். ஆனால் யூதர்கள் இவ்வாறு மரண தண்டனையை நிறைவேற்றுவதை ரோம அரசாங்கம் அனுமதிக்கவில்லை. எனவேதான் அவர்கள் பிலாத்துவனிடத்திலே இயேசுவை ஒப்புக் கொடுக்க வேண்டியதாயிருந்தது. மட்டுமல்ல, ரோம நீதிமன்றத்திலேயும் செல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தேவையானதாயிருந்தது. ராஜ துரோகம் ஒன்றே ரோம நீதிமன்றத்திற்கு நிற்கும் என்பதனாலேதான் இயேசு தன்னை யூதருடைய ராஜா என்று சொல்கிறார் என்று குற்றம் சாட்டினார்கள். பிலாத்துவின் கேள்விக்கு இயேசு சொன்ன பதில் என்ன? நீர் சொல்லுகிறபடிதான் என்று கூறினார். வசனம் 12 பார்ப்போம் என்றால், பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேலே குற்றம் சாட்டுகையில் அவர் மாறுத்திரம் ஒன்றும் சொல்லவில்லை. அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மேலே பல தவறான பொய்யான குற்றச்சாட்டுகளை சொன்னார்கள். ஆனால் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று அவர் எண்ணவில்லை. 13-14 வசனங்களை பார்க்கும்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உண்மையில் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றார். அதற்கு இயேசு ஒரு மறு உத்தரவும் சொல்லவில்லை என்றுதான் பார்க்கிறோம். மட்டுமல்ல, இதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான். அருமையானவர்களே, ஏசாயா 53 அதிகாரம் 7 வசனத்திலே நாம் பார்க்கிறது போல, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் என்று வாசிக்கிறோம். மத்தேயு 26 அதிகாரம் 15-16 வசனத்தை பார்ப்போம் என்றால், பண்டிகை தோறும் அங்கே இருந்த ஒரு வழக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது, எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக் கொள்கிறார்களோ அவர்களை விடுதலை செய்வது ரோம அதிகாரிக்கு வழக்கம். அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களிலே பரபாஸ் என்று ஒரு மனிதன் இருந்தான். இது தொடர்பாக நடைபெற்ற வாக்குவாதங்கள் எதையுமே மத்தேயு விவரமாக எழுதவில்லை. மற்ற சுசேஷங்களிலே இதை குறித்து நாம் விவரமாய் பார்க்கலாம். மத்தேயு அதை சுருக்கி உண்மையை மட்டும் சொல்கிறார். அதாவது, அடிப்படை உண்மையை மட்டும் சொல்கிறார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? இந்த யூத மத தலைவர்கள் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வேண்டும், மரண ஆக்கணைக்குள்ளாக தீர்க்க வேண்டும் என்று கேட்பது நியாயமற்ற கோரிக்கை என்பதை உணர்ந்தவராகத்தான் இயேசுவை விடுதலை செய்ய பிலாத்து சிந்தனை பண்ணினான். ரோம சக்கரவர்த்திக்கு எதிராக இயேசு கிறிஸ்து கலகம் பண்ணியதைப் போல எதையுமே அவர்கள் சொல்லவில்லை. எனவே இப்பொழுது பிலாத்து அவனுடைய கரத்திலே ஒரு பிரச்சனையை வைத்துக் கொண்டிருக்கிறான். எருசலேமிலே சமாதானத்தை காக்கும்படியாக அந்த யூத மத தலைவர்களுடைய விருப்பம் போல செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான். அதேவேளையிலே எந்த சரியான ஆதாரமும் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை மரண ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கவும் அவனுக்கு மனதில்லை. எனவே அதற்கான ஒரு விடையை தேடிக்கொண்டிருக்கிறான். பஸ்கா பண்டிகை சமயத்திலே எப்பொழுதுமே ஒரு யூத கைதியை விடுதலை செய்வது வழக்கம். எனவே இப்பொழுது அந்த கூட்டத்திற்கு தெரிந்தெடுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறான். இயேசு கிறிஸ்துவா அல்லது பரவாசா? இவன் கொலை குற்றத்திற்காக, களவு குற்றத்திற்காக, தேச துரோகத்திற்காக குற்றம் சாட்டப்பட்டவனாய் சிறையிலே இருக்கிறான். 17-18 வசனங்களை பாருங்கள். பொறாமையினாலே அவரை ஒப்புக் கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவர்கள் கூடியிருக்கையில் அவர்களை நோக்கி, எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்கள், பரபாசையோ கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவையோ என்று கேட்டான். கூட்டமானது இயேசுவைத்தான் விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள் என்று பிலாத்து எண்ணினான். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுக்கும் பரபாசுக்கும் இடையிலே உண்டான வேறுபாடு அத்தனை வெட்ட வெளிச்சமாயிருந்தது. பிலாத்து தந்திரமான ஒரு அரசியல்வாதி. அங்கே என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை அவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான். இயேசுவை விடுதலை செய்ய வேண்டும், பரபாசை சிலுவிலே அறைய வேண்டும் என்று கேட்பார்கள் என்று அவன் எதிர்பார்த்தான். அப்படி மக்கள் கேட்டால் அவன் எளிதாக அந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளலாம் என்று எண்ணினான். வசனம் 19. அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னாள். பிலாத்துவின் மனைவியானவள் மூட நம்பிக்கை உள்ள ஒரு பெண்மணி என்று தெரிகிறது. அவள் எப்படிப்பட்ட சமயத்தை பின்பற்றி வந்தாள் என்பது நமக்கு தெரியவில்லை. ஒருவேளை பிசாசு வணக்கத்திற்கு அடுத்த காரியத்தை செய்கிறவளாய் இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, அவள் இப்படி உணர்ந்தது தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. அவள் ஒரு நேர்மையான பெண்மணியாய் இருந்திருப்பாள் என்றால் இயேசு கிறிஸ்துவை குறித்து மேலும் விசாரித்து அவரை குறித்து சரியாக இன்னமும் அறிந்திருப்பாள். ஆனால் அதை அவள் செய்யவே இல்லை. ஆனால் மூட நம்பிக்கையோடு கூட அவரை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று கணவனுக்கு சொல்லி அனுப்புகிறாள். வசனம் 20 பாருங்கள். பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்விக்கவும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏவிவிட்டார்கள். அருமையானவர்களே, அந்த சமய தலைவர்கள் எல்லாருமே தந்திரமான அரசியல்வாதிகளாக இருக்கிறார்கள். எனவே பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்யவும் ஜனங்களை ஏவிவிடுகிறார்கள். வசனம் 21 பார்ப்போம் என்றால், தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள். இந்த பதிலானது பிலாத்துவையே தடுத்து நிறுத்துகிறது. சமயமானது எவ்வளவு கீழ்த்தரமாய் போகிறது என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. வசனம் 22. பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள். பிரியமானவர்களே, சற்றே கற்பனை செய்து பாருங்கள். ஒரு ரோம நியாயாதிபதி ஒரு குற்றவாளியை தான் என்ன செய்ய வேண்டும் என்று மக்களிடத்தில் கேட்கிறான். பிலாத்து தீர்மானிக்க வேண்டிய ஒருவனாய் இருக்கிறான். ஆனால் அவனால் அதை தீர்மானிக்க முடியவில்லை. யோவான் எழுதின சுவிசேஷத்திலே இந்த சம்பவத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், பலமுறை இயேசுவை உள்ளே தனியே அழைத்து அவரிடத்தில் கேள்வி கேட்கிறான். அவனுடைய எண்ணத்தில் என்ன இருந்திருக்கும்? இயேசுவே, நீர் கொஞ்சம் எனக்கு உதவி செய்தால், என்னோடு ஒத்துழைத்தால் உம்மை இந்த பிரச்சனையிலிருந்து நான் விடுதலை செய்து விடுவேன். மட்டுமல்ல, இந்த இறுக்கமான சூழ்நிலையிலிருந்து எனக்கும் ஒரு விடுதலை கிடைக்கும் என்பது போல இருந்தது அவனுடைய கேள்விகள். ஆனாலும் இயேசு கிறிஸ்து தனக்காக வாதாடவே இல்லை. இந்த விசாரணையின் சம்பவத்தை நாம் கூர்ந்து கவனித்து வாசித்து பார்க்கும்பொழுது, இங்கே விசாரிக்கப்படுகிறவன் பிலாத்து போலவும் உண்மையாகவே இயேசு கிறிஸ்துதான் நியாயாதிபதி போலவும் காணப்படுகிறார். ஏனென்றால் தன் சொந்த காரியத்திற்கு அடுத்த விஷயத்திலே பிலாத்து தீர்மானம் எடுக்க வேண்டியவனாயிருக்கிறான். எனவே அவன் கூட்டத்தை பார்த்து, கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அருமையானவர்களே, அவனுடைய முகத்திலே அடித்தார் போல பதில் வருகிறது. அவரை சிலுவையிலே அறைய வேண்டும் என்றார்கள். வசனம் 23-24 பாருங்கள். தேசாதிபதியோ, ஏன், என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அதற்கு அவர்கள், அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகம் அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனமில்லை என்று பிலாத்து கண்டு, தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்றான். ஆனால் எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இது அத்தனை எளிதான ஒரு காரியம் அல்ல. அவன் ஒரு தீர்மானம் செய்தே ஆக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை குறித்து திட்டமும் தெளிவுமான ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். இவ்வாறு அவன் செய்தாலும் இன்றைக்கும் நாம் விசுவாச பிரமாணத்திலே கூறுவதென்ன? பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து என்றுதான் கூறுகிறோம். அவன் எவ்வளவு கைகளை கழுவினாலும் அந்த இரத்த பழி அவனுடைய கரத்திலேதான் இருக்கிறது. ஆனால் மக்கள் என்ன சொல்கிறார்கள்? இவனுடைய இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகளின் மேலும் இருப்பதாக என்கிறார்கள். இங்கே தீர்மானம் எடுக்க வேண்டிய பிலாத்து எடுத்த தீர்மானம் என்ன? இயேசுவை புறக்கணித்து விட்டான். இப்பொழுது போர் வீரர்கள் தங்களுக்கு விருப்பமானபடி இயேசுவுக்கு செய்ய அனுமதி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். 27-30 வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இயேசுவை சேவகர்கள் தங்கள் இஷ்டம் போல செய்கிறார்கள். உடையை கலற்றுகிறார்கள், தலையிலே முள்முடி சூடுகிறார்கள், கோலால் அடிக்கிறார்கள், பரியாசம் பண்ணுகிறார்கள், துப்புகிறார்கள், அவரை ஒரு விளையாட்டுப் பொருளாக கருதுகிறார்கள். எப்படி என்றாலும் அவர் சாகத்தானே போகிறார் என்று எண்ணியவர்களாக தங்களுக்கு விருப்பமான எல்லாவற்றையும் அவருக்கு செய்தார்கள். மற்ற கள்வர்களையும் கொலைக்கு முன்னதாக கண்களை கெட்டி அடித்துவிட்டு, யார் அடித்தார் என்று சொல்லு என்று கேட்பார்களாம். பின்னர் கண்களை திறந்துவிட்டு சொல்லும்படியாய் அனுமதி கொடுப்பார்கள். எப்பொழுதுமே அதை யாராலும் சொல்ல முடியாது, எனவே மீண்டும் அடிப்பார்கள். அருமையானவர்களே, இதைத்தான் இயேசுவுக்கும் அவர்கள் செய்தார்கள். ஏசாயா 52:14 வசனத்திலே நாம் பார்ப்பது போல, மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனு புத்திரனை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள் என்று வாசிக்கிறோம். 31-32 வசனங்களை பார்க்கும்பொழுது, சிரேனே ஊரானாகிய சீமோன் சிலுவையை சுமக்கும்படி பலவந்தம் பண்ணப்பட்டான். இதற்கு காரணம் என்னவாயிருக்கும்? இயேசு கிறிஸ்து தன் சிலுவையை சுமக்க முடியாத அளவிற்கு இந்த போர் சேவகர்களால் பாடுபடுத்தப்பட்டிருந்தார். இயேசுவை கபாலஸ்தலம் என்னும் அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்திற்கு கொண்டு வந்தார்கள். காடியை குடிக்க கொடுத்தார்கள், ஆனால் அவர் அதை குடிக்கவில்லை. இது சங்கீதம் 69:22 நிறைவேறுதல். மேலும் 35 வசனத்தில் நாம் பார்க்கிறது போல, அவருடைய வஸ்திரத்தின் மேலே சீட்டு போட்டார்கள். இது சங்கீதம் 22:18 முன்னறிவிக்கப்பட்டிருந்தது. வசனம் 36 பார்ப்போம் என்று சொன்னால், அவர்கள் உட்கார்ந்து அவர் பாடுபடுவதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு தேவனுடைய மனிதர் சொல்லும்பொழுது பாவிகளிலே பிரதான பாவி என்று பவுல் சொல்வதற்கு காரணம், அப்படி அவரை பார்த்துக் கொண்டிருந்த கூட்டத்திலே பவுலும் இருந்திருக்கலாம் என்று சொல்கிறார். வசனம் 37-40 வரை பார்ப்போம் என்றால், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று தோஷிக்கிறார்கள். ஆனால் உண்மையை பார்ப்போம் என்றால், அவர் தேவனுடைய குமாரனாய் இருப்பதனாலே, நமக்காக பாடுகளை அனுபவிக்கும்படியாக சிலுவையிலே இருந்ததினாலே அவர் அங்கே இருந்து இறங்க போவதில்லை என்று அவர்கள் அறியார்கள். இந்த இரத்த வரி பிடித்த நாய்கள் அவரை சிலுவையிலே அறைவதிலே வெற்றி பெற்றதினாலே அவர் அமைதியாக மறிக்கும்படியாக விட்டுவிட்டு தங்கள் வீட்டிற்கு போனார்களா? இல்லை. சரீரத்திலே அவருக்கு ஜீவன் இருக்கும் வரைக்கும் அவரை வார்த்தைகளினாலே காயப்படுத்திக் கொண்டுதான் இருந்தார்கள். 42 வசனத்திலே பார்க்கிறோம் இல்லையா, மற்றவர்களை ரட்சித்தான் தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இது உண்மையான வார்த்தை. அருமையான சகோதரனை சகோதரியே, அவர் என்னையும் உங்களையும் ரட்சிக்க வேண்டுமென்றால் அவர் சிலுவையிலே மரித்துத்தான் ஆக வேண்டும். அன்று அவர் சிலுவையிலிருந்து இறங்கி வந்திருப்பார் என்றால் நீங்களும் நானும் நம்முடைய பாவங்களுக்காக தண்டனையை அனுபவிக்க வேண்டும். நாம் எல்லாருமே நரகத்திற்கு சென்று கொண்டிருக்கிற பாவிகள்தான். ஆனால் என்னுடைய இடத்தையும் உங்களுடைய இடத்தையும் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்டார். பரபாசின் இடத்தை அவர் எப்படி எடுத்துக்கொண்டாரோ அதேபோல நம்முடைய இடத்தையும் அவர் எடுத்துக்கொண்டு விட்டார். அருமையானவர்களே, அவர் சிலுவையிலிருந்து அப்பொழுது இறங்கி வந்திருந்தாலும் அவர்கள் அவரை விசுவாசிப்பார்கள் என்று நினைக்கிறீர்களா? இல்லை. கீழே நின்று கொண்டிருந்தவர்கள் மட்டுமல்ல, அவருக்கு அருகிலே சிலுவையிலே அறையப்பட்ட கள்ளரும் அந்தபடியே நிந்தித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கள்வர்களிலே ஒருவன் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தான் என்பதை மத்தேயு சொல்லவில்லை. ஏனென்றால் மத்தேயு இந்த உலகத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதை குறித்தே முக்கியத்துவம் கொடுத்து எழுதி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே மனம் திருந்தி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த கள்வனானவன் அந்த நாளிலேயே இயேசு கிறிஸ்துவோடு கூட பரதேசிலே சென்றடைந்தான். 45 வசனத்திலே பார்ப்பது போல, 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும், அதாவது மத்தியானம் 12 மணி முதல் மதியம் 3 மணி வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து 9 மணி வேளையிலே சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அடுத்த 3 மணி நேரம் என்னெல்லாம் அவரை பேச முடியுமோ, என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவரை பேசினார்கள், செய்தார்கள். 12 மணி வேளையிலே பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. தேவ ஆட்டுக்குட்டி சிலுவை மரத்திலே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தார். மத்தேயு 27:46 சங்கீதம் 22:1-3 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நாம் பார்க்கலாம். என்னுடைய பாவத்தையும் உங்களுடைய பாவத்தையும் சுமந்து தீர்ப்பதற்காக நம்முடைய இரட்சகர் கொலை செய்யப்பட வேண்டியதிருந்தது. 48-49 வசனங்களை பார்க்கும்பொழுது அங்கே ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. சங்கீதம் 69:71 பார்க்கிறோம். 49:50 வசனங்களை பார்க்கும்பொழுது இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் என்று வாசிக்கிறோம். மனிதர்கள் மரிக்கும்பொழுது அந்த கடைசி மூச்சு தொடர முடியாமல் விடப்பட்ட ஒரு மூச்சாயிருக்கும். ஆனால் இயேசுவோ தனது இறுதியான மூச்சையும் அவரே விடுகிறார். அதாவது அவர் விரும்பி சுய அறிவோடு தன்னுடைய ஜீவனை பிதாவின் கரத்திலே ஒப்புக் கொடுத்தார். இயேசு மரித்தபொழுது அங்கே பூமி அதிர்ச்சி உண்டானது. தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக இரண்டாக கிழிந்தது. கவனித்தீர்களா? அந்த திரையானது கீழிருந்து மேலாக கிழியவில்லை, மேலிருந்து கீழாக கிழிந்தது. இதன் பொருள் என்ன? இது தேவனால் கிழிக்கப்பட்டது. இந்த திரை இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அடையாளமாய் காட்டுகிறது. சிலுவையிலே அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்ட பொழுது நம் எல்லாருடைய பாவங்களுக்காகவும் அவர் தண்டனையை செலுத்தி முடித்து விட்டார். இதுவே தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்காக வழி திறக்கப்பட செய்யப்பட வேண்டியதாயிருந்தது. இப்பொழுது நாம் தேவனுக்கும் நமக்கு இடையிலே வேறொரு நபர் தேவையில்லாதவர்களாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நேராக நாம் தேவனோடு தொடர்பு கொள்ள முடியும். 1 தீமோத்தேயு 2:5 பாருங்கள். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சரி நேர்களே, இந்த அதிகாரத்தின் தொடர்ச்சியை நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருடைய பாவத்திற்காகவும் நேர் சிலுவையிலே பட்ட பாடுகளை எங்களுக்கு நீர் நினைவுபடுத்தினீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துக்கப்படுத்தும் காரியங்களை தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்கிறவர்களாய் இல்லாமல் எங்களுக்காக நீர் பட்ட பாடுகளை அடிக்கடி நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி செலுத்தவும் உமக்கு பிரியமாய் வாழவும் பரிசுத்த ஆவியானவரே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். லேவியராகமம் 26:5. நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். லேவியராகமம் 26:5.